இது பனிப்பூக்கள் பாட்காஸ்ட். கேட்போம், அறிவோம்.
My fellow Americans, now let me introduce to you, for the first time, your next Vice President of the United States, Kamala Harris. Kamala, the floor is yours.
Thank you, Joe. As I said, Joe, when you called me, I am incredibly honored by this responsibility, and I'm ready to get to work. I am ready to get to work.
வணக்கம் ரவி.
வணக்கம் சரவணன், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் ரவி, நீங்க எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் சரவணன்.
ஓகே, நாம் இன்னைக்கு வந்து இந்த பாட்காஸ்டில் பேச போகிறது அமெரிக்க அரசியலில் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியர்களிடமும் கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்திய கமலா ஹாரிஸ் அவங்களுடைய தேர்வு பற்றி, அவரை பற்றியும் அவருடைய பின்னணி பற்றியும் நம்ம தொடங்கலாம் ரவி.
கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் சொன்ன மாதிரி இது உலக அரசியல் அரங்கில் வந்து பொதுவாகவே வந்து அமெரிக்க தேர்தல் அப்படின்னாக்கா ஒரு சலசலப்பிற்கும் ஒரு பரபரப்பிற்கும் உலக நாடுகளில், இந்த முறை அதை எல்லாத்தையும் தாண்டி ஆசிய கண்டத்தில், குறிப்பாக இந்திய துணை கண்டத்தில், இந்திய நாட்டினருக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டவருக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. ஒரு அவங்களோட கவனத்தை எல்லாம் ஈர்த்திருக்காங்க இந்த கமலா ஹாரிஸ் எனும் நபர். இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பன்முக வம்சாவளி, பன்முக பண்பாட்டு திறன் ஒன்று, இன்னொன்று வந்து அவங்க இரண்டு வம்சாவளி பின்புலத்தை கொண்டவங்க. ஸோ இது இதுதான் அந்த பரபரப்புக்கு காரணம். கண்டிப்பா ஐயா, கமலா ஹாரிஸ் அப்படின்னு சொன்னாக்கா ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். இவங்க வந்து இந்த அதிபர் தேர்தலுக்கான ஒரு வேட்பாளராக கூட நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஸோ அந்த சமயத்திலே பலருக்கு அறிமுகமாக இருக்கக்கூடும். இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தருக்கு, சென்னையில் இருக்க ஒருத்தருக்கு வந்து கமலா ஹாரிஸ் ஒரே அறிமுகம். இப்போ இந்த ரெண்டு வாரம், இந்த ஒரு வாரமாக தான் ஏற்பட்டுக்கும்னு நினைக்கிறேன். இது எதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, இவங்களோட தின்புலத்தை பார்த்தோம்னாக்கா இதனுடைய காரணம் கொஞ்சம் குழப்படும். கமலா ஹாரிஸோட தந்தை வந்து டொனால்ட் ஹாரிஸ். இவர் வந்து ஜமைக்கா நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து 1963 தனது மேற்படிப்புக்காக, அதுக்கு முன்னாடி அவர் வந்து பொருளாதார இந்த பேச்சுலர் டிகிரின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காக இளநிலை கல்வியை வந்து லண்டன்ல முடிச்சுட்டு மேற்படிப்புக்காக அமெரிக்காவுக்கு வரத்துக்கு இருந்தாரு. அவர் வந்து தேர்ந்தெடுத்த பல்கலைக்கழகம் வந்து கலிபோர்னியால இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல தான் அவர் பொருளாதாரத்துல முனைவர் பட்டத்துக்காக, முனைவர் ஆராய்ச்சிக்காக வந்து அங்க தன்னை பதிவு செஞ்சிட்டாரு. அதே நேரத்தில் குறிப்பாக சொல்லணுன்னாக்கா, அது ஒரு இவர் வந்து 1963 தான் அமெரிக்காவுக்கு வந்தாரு. அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னர் 1958-59 காலகட்டத்தில் வந்து சென்னையை சார்ந்த ஷியாமலா கோபாலன் அப்படின்றவங்க வந்து, அவங்களுக்கு அப்போ வந்து 19 வயது, அவங்க வந்து தன்னுடைய மேற்படிப்புக்காக, அது வரைக்கும் அவங்க வந்து ஹோம் சயின்ஸ் சொல்லுவாங்க, அது அந்த படிப்பு முடிச்சிருந்தாங்க டெல்லி யூனிவர்சிட்டியில. ஸோ அவங்களுக்கு வந்து மேற்படிப்புக்காக அமெரிக்காவில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஷியாமலாவோட தந்தை கோபாலன், பிவி கோபாலன் பேர் அவர். அவருக்கு வந்து அந்த காலத்தில் பல நாடுகளில் வந்து வேலை செய்யறதுக்கு, பணியாற்றுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் பல காலங்கள் வந்து சாம்பியா நாட்டில் வந்து பணியாற்றியிருக்காரு. ஸோ அவர் வந்து இதை பற்றி, அவர் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையுடையவர். அவர் வந்து தன்னுடைய மகள் வந்து மேற்படிப்பதாக அமெரிக்கா போகிறதுக்கு அவரு தான் உதவி இருக்காரு. ஸோ தன்னந்தனியாக 19 வயதில் அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க ஷியாமலா கோபாலன். அவங்க வந்து அவங்க தேர்ந்தெடுத்த கல்லூரியும் வந்து கலிபோர்னியா பல்கலைக்கழகம் தான், பெர்க்லியில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் தான் வந்து ரெண்டு பேருக்குமே இதுக்கு முன்னே அறிமுகமும் கிடையாது. டொனால்ட் ஹாரிஸ்க்கும் ஷியாமலா கோபாலனுக்கும் இதுக்கு முன்னாடி எந்த அறிமுகமும் கிடையாது. ஆனால் ரெண்டு பேரும் ஒரே கல்லூரியில் தான் சேர்ந்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த 1960 காலகட்டத்துலதான் வந்து இந்த மனித உரிமைக்கான போராட்டங்கள்லாம் கொஞ்சம் வலுப்பெற துவங்கி இருந்தது. மார்ட்டின் லூதர் கிங்கோட போராட்டங்கள்லாம் அப்பதான் கொஞ்சம் வலுப்பெற துவங்கி இருந்தது. ஏற்கனவே இவங்க ஷியாமலா கோபாலனுக்கு வந்து ஜமைக்கா நாட்டுல வந்து ஆப்பிரிக்க மக்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க தன் கூட பார்த்திருந்த ஒரு அனுபவம் இருக்கு. அதே போல வந்து டொனால்ட் ஹாரிஸ்க்கும் அவர் தன்னுடைய நாட்டுல ஜமைக்கா நாட்டுல இருந்து வந்ததுனால அவருக்கும் இதனுடைய அவங்களுடைய துன்பங்கள் பத்தீங்கன்னா ஓரளவுக்கு புரிதல் இருந்ததுனால ரெண்டு பேருமே வந்து இது எதேச்சியா வந்து அந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க, அந்த போராட்டங்கள்ல தொடர்ந்து கலந்துக்கிறாங்க. இந்த சமயத்துல எதேச்சியா ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகுது. அப்படியே உண்டான அறிமுகம் வந்து சில காலங்கள்ல சில வாரங்கள் சில மாதங்கள்ல காதலாக உருவாகி அவங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஜமைக்கா நாட்டை சேர்ந்த டொனால்ட் ஹாரிஸ், அதே மாதிரி தமிழகத்தை தமிழகத்தை சேர்ந்த ஷியாமலா கோபாலன் ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதே ஆண்டு 1963 திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணம் நடந்த அடுத்த ஆண்டை பிறந்தவர் தான் கமலா ஹாரிஸ். 1964 ஆண்டு அக்டோபர் மாதம் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு மகளும் இருந்தது. 3 ஆண்டுகள் இளையவர் கமலாவோட 3 ஆண்டுகள் கழித்து பிறந்தவர் மாயா ஹாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த கமலா ஹாரிஸ் உட்பட கமலா ஹாரிஸ் மாயா ஹாரிஸ் எல்லாம் அவங்க எல்லாம் கூட வந்து அந்த காலத்துல இந்த போராட்டங்கள்ல கலந்துட்டு இருக்காங்க. சின்ன குழந்தையா இவங்க இருந்த போதே வந்து இவங்களையும் தூக்கிட்டு போராட்டத்துல எல்லாம் போய் கலந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்கள் இல்ல மனித உரிமை வேட்கை உடையவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பின்னணி தான் வந்து கமலா ஹாரிஸனோட பின்புலம். அவங்க குடும்ப விவரங்கள், இவங்களுக்கு கமலா ஹாரிஸ்க்கு 7 வயதா இருக்கும் போது வந்து அவங்களுக்குள்ள அவருடைய பெற்றோர்களுக்குள்ள வந்து மனமுறிவு ஏற்படுது. அவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கிக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல வந்து ஷியாமலா கோபாலன் வந்து தன்னுடைய மேற்படிப்பு எல்லாம் முடிச்சுடுறாங்க. முடிச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த புற்றுநோய் சம்பந்தமான ஆய்வியல் தொடங்குறாங்க. ஆய்வுகள் எல்லாமே கொலை தொடங்குறாங்க. அதுல வந்து தனது முழு கவனத்தையும் செலுத்திட்டு குறிப்பா சொல்லணும்னாக்கா இந்த மார்பக புற்றுநோய் பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொள்றாங்க. இந்த சமயத்துல அவங்களுக்குள்ள அந்த மனமுறிவு நடந்ததுனால அவங்களால தொடர்ந்து அதே ஊர்ல இருக்க முடியாத ஒரு நிலை உருவாகுது. அந்த சமயத்துல என்ன பண்றாங்கன்னாக்கா இவங்க கனடால மாண்ட்ரியல் நகருக்கு வந்து குடிபெயர்ந்து போயிடுறாங்க. கமலா ஹாரிஸோட பள்ளிப்படிப்பு ரொம்ப இந்த பிரைமரி எஜுகேஷன்லாம் வந்து பெர்க்லியில இருந்தா கூட அவங்களுடைய முதல் 5 வருடங்களுக்கான பள்ளிப்படிப்பு வந்து மாண்ட்ரியல்ல தான் நடந்திருக்கு. அதுக்கு பின்னர் வந்து அவங்களுடைய உயர்நிலை பள்ளியை வந்து பக்கத்துல கியூபேக் மேற்கிலே கனடால இருக்கிற ஒரு மாகாணம் அவங்க கியூபேக்லதான் அவங்க உயர்நிலை பள்ளி எல்லாம் முடிச்சாங்க. அந்த உயர்நிலை பள்ளி முடிச்சதுக்கு அப்புறம் தனது கல்லூரி படிப்புக்காக வந்து அவங்க தேர்ந்தெடுத்த இடம் தான் அவங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க தேர்ந்தெடுத்த கல்லூரி வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங்டன் டிசியில இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் அது. இந்த பல்கலைக்கழகம் வந்து பாத்தீங்கன்னாக்க பெரும்பான்மையா வந்து கருப்பினத்தவர்களை மாணவர்களாக கொண்ட ஒரு கல்லூரி இது. சோ இதுல வந்து அவங்களுக்கு என்ன காரணத்தினால சேர்ந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த சிறு வயதுல அவங்க இந்த போராட்டங்கள்ல கலந்துட்டது அந்த பெற்றோர்கள் இப்போ ரெண்டு பேருமே வந்து தொடர்ந்து இந்த மனித உரிமை குறித்து பேசிட்டு இருந்தது இது எல்லாமே வந்து அவங்களோட கவனத்தை இருந்திருக்கு. அந்த வயதுலயே அவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த இந்த இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் இவங்க இவர்களுடைய வாழ்க்கை மேம்பட ஏதாவது ஒரு வழியில உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதெல்லாம் உந்தி தள்ளியதால வந்து அவங்க இங்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல இணைஞ்சிட்டாங்க. இங்க வந்து அவங்க அவங்க சட்டம் பயின்றாங்க. எனக்கு இளநிலை கல்விக்காக சட்டத்துறையில வந்து பட்டம் வாங்கினாங்க. அந்த சமயத்துல வந்து இந்த கல்லூரியே வந்து கருப்பர்களுக்கு கருப்பின மாணவர்களுக்காக பெயர் பெற்ற கல்லூரி அது. அதுல இருந்த ஒரு ஒரு சங்கம் இந்த சொராரட்டி சொல்லுவாங்க, இந்த விமன்ஸ் காலேஜஸ்ல எல்லாம் இந்த சொராரட்டிஸ் இருக்கும். இந்த சொராரட்டிஸ் அப்படின்றது வந்து இந்த பெண்களுக்கான மகளிர் சங்கம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இதுல வந்து இந்த கல்லூரி மாணவர்கள் எல்லாமே சேர்ந்து அல்லது சமூகம் சார்ந்த சிந்தனைகளை வந்து பகிர்ந்துக்குவாங்க. இந்த மாதிரியான சமயங்கள்ல வந்து அவங்களுக்கு அந்த சொராரட்டில சேர்ற இந்த மாதிரியான சொராரட்டில சேர்றது வந்து ஒரு பெரிய ஃபில்டரிங் ப்ராசஸ் இருக்கு. ஒரு கடினமான ஒரு தேர்வு கிடையாது, ஆனா ஒரு அதுல அங்கத்தினர் ஆகிறது வந்து ஒரு கொஞ்சம் கடினமான ஒரு உழைப்பு தேவை. சோ இதுல வந்து அவங்க சேர்ந்துட்டாங்க. இதுல சேரும் போதுதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க இந்த கருப்பின மக்கள் தொடர்பா வந்து நிறைய படிச்சிருக்காங்க. அந்த
சமயத்துலதான்
அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு வந்து இந்த இனத்தவர் மீதான ஒரு ஒரு அடிமைத்தனம் ஒரு இருக்கிறத வந்து அவங்க முழுமையா உணர்ந்துட்டாங்க. அது எப்படியாவது உடை தெரியணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய கொள்கையா அமைஞ்சது, அந்த கோட்பாடா அமைஞ்சது வந்து அந்த காலகட்டத்துலதான். ஸோ இவங்களோட இளநிலை பட்ட படிப்புக்கு பின்னாடி வந்து இவங்க கலிபோர்னியா நகரத்துக்கே வராங்க. பெர்க்லியில வந்து ஒரு தன்னுடைய வழக்கறிஞர் பணியை வந்து தொடங்குறாங்க. அங்கதான் சில காலங்கள் வழக்கறிஞராக இருந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த சான் பிரான்சிஸ்கோ நகரத்தோடைய இந்த மாவட்ட வழக்கறிஞர் சொல்றாங்க, டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மாவட்ட வழக்குகள் எல்லாம் மாவட்ட ரீதியில நடக்கிற வழக்குகள் எல்லாம் ஆஜராகக்கூடிய அளவுக்கு வழக்கறிஞரா தன்னை தயார்படுத்திக்கிறாங்க. அந்த சமயத்துல வந்து அவங்க இந்த கருப்பினத்தவர் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து நிறைய ஆய்வு பண்றாங்க. எதனால இவங்க மீதான குற்றங்கள், எதனால இவங்க வன்முறையில ஈடுபடுறாங்க, அந்த மாதிரியான ஆய்வுகள் நிறைய செஞ்சிருக்காங்க. அதுக்காக நிறைய படிச்சிருக்காங்க. அதனுடைய பின்புலங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு அங்கதான் கிடைக்குது. அதற்கு பின்னாடி வந்து அவங்க அந்த மாநில அளவான அந்த அரசு வழக்குரைஞரா வந்து பதவி உயர்வு கிடைக்குது அவங்களுக்கு. அட்டர்னி ஜெனரல் ஆஃப் கலிபோர்னியா அப்படின்ற ஒரு இது கிடைக்குது. இது பாத்தீங்கன்னாக்கா இதற்கு முன்னாடி வந்து எந்த பெண்ணுக்குமே கிடைக்காத, குறிப்பா எந்த கருப்பின பெண்களுக்குமே கிடைக்காத ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு தான் முதல் முறையா தரப்பட்டது. ஸோ இந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா கமலா வந்து எல்லா காலகட்டையும் அவங்களுடைய வாழ்க்கையில பெரும்பாலான நாட்கள்ல பெரும்பாலான காலங்கள்ல ஒரு லைன் லைட்ல தான் இருந்திருக்காங்க. அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் அந்த நகரத்தை சேர்ந்தவர்களுக்கும் மிக பரிச்சயமான ஒரு நபராக தான் வளர்ந்துருக்காங்க. தன்னுடைய தொழில் ஆரம்பிச்சுன்னா அப்படிதான் நடந்திருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு பின்புலம் அப்படின்னு சொல்ல போனா இதுதான். பின்னாடி காலகட்டங்கள்ல வந்து அவங்க வந்து இந்த செனட் உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கு பின்னாடிதான் அவங்க அரசியல்
இந்த தேர்தல்ல ஏற்கனவே அவங்க வந்து ஜனாதிபதி வேட்பாளராகவும் முன்னிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஜோ பைடன் அவங்க ஜனாதிபதி வேட்பாளராக தற்போது களத்தில் இருக்கிறார். என்ன என்ன காரணங்களால இப்ப அவர் வந்து கமலா ஹாரிஸ் வந்து துணை ஜனாதிபதி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்?
இது வந்து பல காரணங்கள் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னாக்க ஜோ பைடன் அவர்தான் அதிபர் தேர்தல் ஜனநாயக கட்சி சார்பாக அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார் அப்படின்றதுக்கு அப்புறமா வந்து அவர் தன்னுடைய துணை அதிபர் பதவிக்காக யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து பல நேர்முகங்கள் நடத்தியிருக்காரு, இன்டர்வியூஸ் நடத்தியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலானவர் வந்து பெண்களாக தான் இருந்திருக்காங்க. இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. அவருடைய அவருடைய தனிப்பட்ட பலம் பலவீனம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஈடுகட்டுற அளவுக்கு ஒரு துணை அதிபரா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருந்திருக்கு அவருக்கு. அடிப்படையா பாத்தீங்கன்னாக்க ஜோ பைடன் வந்து ஒரு ஒரு தீவிர இடதுசாரின்னு சொல்ல முடியாது, அதே சமயம் ஒரு முற்போக்குவாதியான இடதுசாரி அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தவிச்சிட்டு இருந்தாரு அவரு. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்க இந்த அவங்க கட்சி சார்பா நடந்த இந்த வேட்பாளர் போட்டியிலலாம் கூட வந்து பெர்னி சாண்டர்ஸ் இல்ல எலிசபெத் வாரன் அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த தங்களை வந்து ஒரு சமத்துவவாதியா சோசியலிஸ்ட் பார்வையில ஒரு ப்ரோக்ரஸிவ் முற்போக்குவாதியா காமிச்சிட்டாங்க. இவரால் அந்த அளவுக்கு காமிச்சிக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு சோசியலிஸ்டுக்கா காமிச்சுக்கிறதுனுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே அவருக்கு தெரிஞ்சிருந்தது. மிக மிக அனுபவசாலி அவரு, ஆனாலும் சில குறைபாடுகள் கொண்டவர் அவரு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரு மிக வயதானவர், 76 வயதாக இருக்குன்னு நினைக்கிறேன், 76-78 வயதாகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க நல்ல அனுபவம் இருந்தாலும் அந்த பேச்சாற்றல் வந்து கொஞ்சம் அவருக்கு ஒரு சிக்கலாக அமைஞ்சிட்டு இருந்தது. சோ இந்த உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது யாராவது அவர் கேள்வி கேட்கும்போது பதில் தரும்போது கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருந்தது அவருக்கு. இதனால அவரு என்ன அவருடைய கோட்பாடு என்ன இருந்ததுனாக்க ஒரு நல்ல ஆளுமை பேச்சாற்றல் மிக்க ஒருவர், அதே சமயத்துல உற்சாகமா இருக்கக்கூடிய ஒருவர் அப்படின்ற மாதிரியான ஒரு சில இதுதான் இருந்தது. அதே சமயம் இன்னும் கேட்டாக்க எலிசபெத் வாரன் கூட அவருடைய ஷார்ட் லிஸ்ட்ல இருந்தாங்க, அவருடைய பட்டியல்ல இருந்தாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எலிசபெத் வாரன் வந்து தீவிரமான முற்போக்குவாதி, அவங்க வந்து சமத்துவம் குறித்த சிந்தனைகள் கொண்டவர். சோ அதே மாதிரி கேரன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலிபோர்னியா மாநிலத்தை சேர்ந்த ஒரு கிழவை உறுப்பினர் அவங்க, அவங்களும் போட்டியில இருந்தாங்க, அவங்களும் ஒரு கருப்பினத்தவர் தான். அவங்களுக்கு ஆனா கொஞ்சம் வயது அதிகம், 66 வயது அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு 4-5 பேர் இருந்தாங்க அவரோட லிஸ்ட்ல, மிச்சிகன் ஆளுநர் கிரிஷன் பிட்மர் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சமீப காலங்கள்ல வந்து இந்த குறிப்பா இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டோட இன்சிடென்ட்லாம் நடந்தது, அப்போ ஜார்ஜியா மாநிலம் எல்லாமே வந்து மிச்சிகன் மாநிலம் ஜார்ஜியா மாநிலங்கள்லாம் வந்து பெரிய அளவுல போராட்டங்கள் நடந்தது. அந்த சமயத்துல எல்லாம் வந்து அவங்க ஒரு கொஞ்சம் தீவிரமா ஈடுபட்டு அதெல்லாம் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது. அதே மாதிரி கைஷா லான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்லாண்டா நகர மேயறவங்க, இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் அவருடைய பட்டியல இருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த எலிசபெத் வாரன் தவிர மற்ற எல்லாருமே வந்து கருப்பின பெண்கள். இது கருப்பின பெண்களுக்கு இல்ல கருப்பின தலைவருக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வந்து பல காரணங்கள் இருந்தது. ஒன்னு வந்து ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரியான கருப்பின மக்கள் எல்லாருமே இல்ல இங்க அமெரிக்கா நாட்டுக்கு சமீபத்துல குடியேறிய மக்கள் எல்லாருமே வந்து ஜனநாயக கட்சி சார்பா தான் இருந்தாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு அந்த விசா இல்ல அந்த குடியுரிமை கொடுக்கறதுலதான் வந்து கொஞ்சம் லிபரலா இருந்தாங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி. சோ எல்லாருமே வந்து அவங்களுடைய கட்சிக்கு தான் வந்து வாக்களிச்சுட்டு இருந்தாங்க அன்னை காலவரையில. சமீப காலங்களா பாத்தீங்கன்னாக்க அந்த இந்த கருப்பினத்தவருடைய ஆதரவு வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்தது ஜனநாயக கட்சியினருக்கு. சோ இதை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய முதல் குறிக்கோளா இருந்தது, ஜோ பைடனோட முதல் குறிக்கோள். அதே நேரத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் உற்சாகமா இருக்கவங்க, இள வயதினரா இருக்கவங்க, பேச்சாற்றல் மிக்கவர், அந்த மாதிரியான ஒரு இதுலதான் பாத்துட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இருக்கவங்கள மாதிரிதான் பாத்துட்டு இருந்தாரு. இவங்க எல்லாரையும் விட கமலா ஹாரிஸ் ஒரு தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னாக்கா ரெண்டு மூணு காரணங்கள். ஒன்னு வந்து அவங்க கலிபோர்னியா மாநிலத்தை சேர்ந்தாங்க. கலிபோர்னியா மாநிலத்தை சேர்ந்தவங்கள வந்து ஒரு துணை அதிபரா நிறுத்துறது வந்து அந்த மாநில மக்களோட அவங்களுடைய வாக்குகளை சேகரிக்கிறது மட்டும் இல்லாம கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கிறவங்களதான் வந்து இந்த கட்சிக்கு வந்து அதிகமா நன்கொடை கொடுப்பவர்கள். கலிபோர்னியால இருக்கவங்கதான் வந்து நிறைய டொனேட் பண்ணிட்டு இருந்தாங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு. அவங்களுடைய நன்மதிப்பை தரணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளா இருந்தது. அதே சமயத்துல வந்து கமலா ஹாரிஸ்க்கு வந்து இந்த தேர்தல் களத்துல அதிபர் தேர்தலுக்கான போட்டியில வந்து கலந்துகிட்ட சமயங்கள்ல வந்து மக்களுக்கு அறிமுகமாயிருந்தாங்க, நாட்டு மக்களுக்கு அவங்களுடைய கொள்கைகளை சொல்லி அறிமுகமாயிருந்தாங்க. பல கட்டங்கள் அவங்களுடைய முன் அனுபவம் எல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் அந்த காலங்கள்லாம் கூட அவங்க எடுத்த முடிவுகள்லாம் வந்து கருப்பினத்தவருக்கு ஒரு சமயங்கள்ல கருப்பினத்தவருக்கு ஆதரவாகும், மிக சிறிய சில சமயங்கள்ல வந்து கருப்பின மக்களுக்கு எதிரான முடிவுகளை எடுத்தவராகவும் இருந்திருந்தாரு. ஸோ இந்த வகையில வந்து அவங்க வந்து ஒரு நடுநிலையாளர் அப்படின்ற மாதிரியான ஒரு, அதாவது இந்த நீதி தவறாமை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருந்தாங்க. அந்த பிம்பம் வந்து ஒரு சாதகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காரு ஜோ பைடன். இன்னொன்று வந்து அவங்களுக்கு அரசியல் அனுபவமும் உள்ளது. அவங்களோட ரொம்ப கண்டிப்பானவர், சிறந்த பேச்சாற்றல் இருந்தா கூட ரொம்ப கண்டிப்பு நிறைந்தவர். சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரம்ப்போட இம்பீச்மெண்ட் சமயங்கள்லாம் கூட வந்து அங்கே அந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கறதுக்கு கூட வந்து நேரடியான கேள்வி கேட்டுருந்தாரு. அவங்க வந்து ஏதோ மழுப்பலான பதில் கொடுக்கறத முயற்சித்த சமயங்கள்லாம் நான் கேட்ட கேள்விக்கு மாத்திரம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிப்பா பேசினாங்க. சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல மதிப்பா கொடுத்திருந்து நேர்மையானவர் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை கொடுத்திருந்தது. அது முற்றிலும் உண்மைன்னு சொல்ல முடியாது, என்னால அந்த மாதிரி ஒரு பிம்பம் உருவாகி இருந்தது அவங்களுக்கு. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா கமலா ஹாரிஸ் வந்து அவங்களுடைய தேர்தல் களத்துல அதிபரா நின்னப்ப கூட அவங்களால தன்னை வந்து எப்படியுமே நிலைநிறுத்திக்க முடியல, சோசியலிஸ்டாகவும் காமிச்சிக்க முடியல, இல்ல ஒரு ப்ரோக்ரஸிவ் கேண்டிடேட்டாகவும் காமிச்சிக்க முடியல, அதே மாதிரி ரேடிக்கல் லெப்டிஸ்டாகவும் காமிச்சிக்க முடியல. ஸோ இது இந்த ஒரு சிக்கல் இருந்துட்டே இருந்தது அவங்களுக்கு. அது என்னன்னாக்கா அவங்கள வந்து ஒரு மிதவாதி அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளம் கொடுத்தது. அது வந்து ஜோ பைடனுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது. எனக்கு இங்க சோசியலிஸ்டுக்கு வந்து பெரிய ஆதரவு கிடையாது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தன்னை போல ஒரு ரொம்ப மிதவாதியா இருந்தாலும் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும் அப்படின்றது தெரியும். இந்த இளைஞர் கூட்டம் இருக்குல்லையே அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல போய் சேர முடியாது அப்படிங்கிறது தெரியும். கமலா ஹாரிஸோட பேச்சாற்றலும் அவங்களோட கொள்கைகளும் இந்த இளைஞர் கூட்டத்தையும் குறிப்பா இந்த கருப்பினத்தவரையும் ஈர்க்கும் அப்படின்றதுதான் அவருடைய தெருவுக்கான முதன்மை காரணங்களா இருந்திருக்க கூடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது சமீப காலங்கள்ல இருந்து இன்னொரு இதை சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது அந்த ட்ரம்ப் வந்து சமீபத்துல இந்தியா போயிட்டு வந்தது, அதுக்கு முன்னாடி மோடி வந்து இங்கே டெக்சஸ் மாநிலத்துக்கு வந்து அந்த சமயங்கள்ல வந்து அந்த ஹவுடி மோடின்னு ஒரு இது நடத்தினாரு. அதுக்கப்புறம் இவரு ட்ரம்ப் அங்க போயிருந்தப்போ நமஸ்தே ட்ரம்ப்னு அவர் ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. ஸோ இதுல எல்லாம் வந்து ட்ரம்ப் குறிப்பா இந்த குடியரசு கட்சியினருக்கு வந்து இந்திய வாக்காளர்களோட இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இங்கிய குடியுரிமை பெற்று வாக்களிக்கும் உரிமை பெற்றவர்களுக்கு வந்து ட்ரம்ப்க்கு வந்து ஒரு ஆதரவு வளர்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்திய வாக்காளர்கள் எடுத்தீங்கன்னா இந்திய வம்சாவளியினர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 12 லட்சம் வாக்காளர்கள் தான் இருக்காங்க இந்தியாவில இருந்து வந்தவங்க. இந்த 12 லட்சம் வாக்காளர்கள்லயும் வந்து பல வாக்காளர்கள் குறிப்பா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் குறைவா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து இளம் தலைமுறையினர், அதாவது இங்கே பிறந்து வளர்ந்த வாக்காளர்கள் தான் 2nd generation வாக்காளர்கள். இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இவங்க இந்தியாவை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு பற்றுதல் இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. மற்றவங்க இப்போ இந்தியால சில காலம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்திருந்தா கூட நமக்கு இந்தியா நாட்டுக்கு துணை செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஒருத்தர் இந்த நாட்டுடைய அதிபரா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப குறைவான இதுதான், பட் இருந்தாலும் அதையும் ஒரு காரணமா சொல்றாங்க. வாக்கு நேரடியான வாக்குகள் அப்படின்றது இல்லைன்னா கூட இந்த நன்கொடை அப்படின்றதுல வந்து கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளியினர் அப்படின்றதும் வந்து ஒரு பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
இப்ப அவருடைய இந்த தேர்வு இந்த தேர்தல் களத்தில் எவ்வித மாற்றங்களை கொண்டு வந்துள்ளன?
இந்த மாதிரியான ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரியான விஷயங்கள் தான். என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஹாரிஸ் வந்து கருப்பின மக்களுக்கு சார்பா வந்து தன்னை அப்படி நிலை நிறுத்திக்கிட்டாங்க. அவங்க அந்த கருப்பின மக்களுக்காக போராடுபவர் அப்படின்ற மாதிரியான தன்னுடைய வழக்கறிஞர் காலத்திலும் வழக்கறிஞரா பணியாற்றிய காலங்கள் எல்லாம் வந்து அவங்க மேல வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது கருப்பின மக்களுக்கு. குறிப்பா அந்த கலிபோர்னியா மாநிலத்துல இருந்த மக்களுக்கு வந்து இந்த பல்கி ஏரியால இருந்த மக்களுக்கு வந்து அவங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. என்னன்னாக்க சில சில வழக்குகள்ல வந்து அவங்க எடுத்த முடிவுகள் குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்க வந்து மரண தண்டனை அப்படின்றது வந்து தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு நினைச்சாங்க. அந்த காலகட்டங்கள்ல வந்து அவங்க தொடக்க காலத்துல வழக்கறிஞரா பணியாற்றிய காலங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு காவல்துறை போலீஸ் அதிகாரிய ஒருத்தர் வந்து கருப்பின மனிதர் ஒருத்தர் வந்து துப்பாக்கியால சுட்டுட்டாரு. சோ அது வந்து அந்த 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 மாநிலத்துல இருந்த காவல்துறைக்கு வந்து அது ஒரு பெரிய வடுவாகி போயிட்டது. சோ அவங்க எல்லாருமே என்ன என்ன நினைச்சாங்கன்னாக்க இந்த அவரை தாக்கிய அந்த காவல் அதிகாரியை சுட்ட நபருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுதான் வழக்கா நடந்தது. அதுல அரசு தரப்பு வக்கீல் வந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை தரணும் அப்படின்றதுதான் வாதாடினாரு. அந்த சமயத்துல தொடக்க காலத்துல வந்து இவங்க வெறுமனே வழக்குரைஞரா தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் அது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராடி அந்த தூக்கு தண்டனையில இருந்து அந்த அந்த கைதியை வந்து காப்பாற்றினாங்க. அது சரியா தப்பா அப்படின்றத விட அந்த ஒரு மனிதம் இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை அந்த கருப்பின மக்களுக்கு. அதே சமயங்கள்ல வந்து சில நேரங்கள்ல வந்து இன்னொரு முக்கியமான இது சொல்லணும்னாக்கா அந்த ஸ்ட்ரைக் த்ரீ அப்படின்னு ஒரு ரூல் இருந்தது அந்த காலகட்டங்கள்ல. ஸ்ட்ரைக் த்ரீ என்னன்னாக்கா முதல் இரண்டு முறைகள் வந்து ஏதாவது குற்ற பின்னணியில வந்து யாரையாவது கைது செய்த மூன்றாவது முறை அந்த நபர் கைது செய்யப்பட்டால் கண்டிப்பாக அவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்றதுதான், நீண்ட கால சிறை தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்றதுதான் ஒரு சட்டமா இருந்தது. அதை வந்து இவங்க மாத்தினாங்க. ஸோ இது இந்த முதல் ரெண்டு தடவை செய்த குற்றங்களுக்காக மூணாவது அவர் என்ன குற்றம் செஞ்சாலும் அவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது வந்து நியாயமற்றது. மூன்றாவது முறை அவர் செஞ்ச என்ன குற்றமா இருந்தாலும் அந்த தண்டனை அந்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை தான் கொடுக்கணும். அந்த குற்றத்துக்கு சிறை தண்டனை அவசியமா இருந்தனா சிறை தண்டனை கொடுக்கலாம். ஆனா ஒரு மூன்றாவது முறை ஒரு குற்றம் செஞ்சாரு அப்படின்ற காரணத்துக்காக அவருக்கு சிறை தண்டனை தரது முறையற்றது அப்படின்னு அந்த வழக்குல வாதாடி வெற்றி பெற்றாங்க. சோ இந்த மாதிரியான இந்த வெற்றிகள் எல்லாமே வந்து கருப்பின மக்களுக்காக பெற்ற வெற்றிகள். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமா பண்ண மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. பின்னாடி காலங்கள்ல இவங்க வந்து இந்த இந்த மாநிலத்தோட அரசு வழக்குரைஞரா ஆனதுக்கப்புறம் அட்டார்னி ஜெனரல் ஆனதுக்கப்புறம் வந்து சில முடிவுகள் எடுத்தாங்க. அது வந்து அந்த கருப்பின மக்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய முரண்பட்ட கருத்தாவே அமைஞ்சது. என்னன்னாக்க இந்த சிறுவர்கள் எல்லாமே வந்து பள்ளிக்கு போகாததுனால படிக்காததுனாலதான் வந்து இது மாதிரி குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னாக்க இவங்களை பள்ளிக்கு போக வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பிள்ளைகள் பள்ளிக்கு போகலைனாக்க பெற்றோர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொண்டு வந்தாங்க. அது வந்து என்னாச்சுனாக்க போலீஸோட அந்த காவல்துறையோட நடவடிக்கைகள் இவங்க கொண்டு வந்தது வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட கொண்டு வந்தாலும் வந்து காவல்துறையினரோட நடவடிக்கைகள் வந்து கொஞ்சம் எதிர்மறையா அமைஞ்சிருச்சு. இவங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிருந்தா கூட நேரடியா போயிட்டு அவங்க பெற்றோர்களை பிடிச்சு கொண்டு வந்துடுறது, அவங்களை சிறைப்படுத்துறது, அது மாதிரியான தொல்லைகள்லாம் கொஞ்சம் அதிகமாச்சு. அந்த சமயத்துல வந்து கமலா ஹாரிஸ்க்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டது இந்த கருப்பினத்தவர் அந்த மக்களிடையே. அந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி அவங்களுக்கு இது இருந்துட்டு இருந்தது. இன்னொரு பெரிய இது என்னன்னாக்கா, இந்த 2011 வந்து இந்த அந்த மார்கேஜ் பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்தது. அந்த வங்கிகள்லாம் மோசடி பண்றதா ஒரு இது வந்தது. அந்த சமயத்துல என்னன்னாக்கா, இந்த பொதுமக்கள் அவங்க இந்த வங்கிகள் எல்லாம் வந்து பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை மீட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான முடிவுகள்லாம் எடுத்துருந்தாங்க. ஸோ அதற்கு எதிராக போராடியவர்கள் மிக முக்கியமானவர் கமலா ஹாரிஸ். அதுக்கு அந்த எளிய மக்களுக்கு வந்து இந்த ஏன்னா அந்த சமயத்துல வந்து இந்த ஒரு பொருளாதார மந்த நிலை இருந்தது. அந்த சமயத்துல வந்து வேலை இல்லாம இருந்தாங்க. அந்த சமயத்துல இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த தண்டனை, அவங்களுக்கு அந்த இந்த வங்கிகள் எடுத்த நடவடிக்கைகள்ல இருந்து அவங்களை காப்பாத்தினாங்க அப்படின்ற ஒரு நல்ல பெயர் கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு பலதரப்பட்ட ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் இருந்தது. குறிப்பா என்னன்னாக்கா, அவங்களுக்கு கருப்பினத்தவர் சமூகத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு அப்படின்றது நிரூபணமாச்சு. இந்த சமீப காலத்துல இந்த ஜார்ஜ் ஃபிளாய்டோட மரணம் நடந்த சமயத்துல கூட வந்து மிக வலுவான ஒரு குரல் வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கருப்பினத்தவர் மீது அவங்களுடைய நன்மதிப்பை பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து ஜனநாயக கட்சியினருக்கு மிக அவசியமா தேவைப்பட்டது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த சமீபத்துல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கானிய வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிம் கார்டாஷியனோட கணவர், அவரு அவரு கருப்பினத்தவர் தான். அவர் வந்து இந்த இரு கட்சி அரசியல வந்து முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது நமக்கு இருக்கிற வாக்குகள் ரெண்டு வாக்குகள் தான் இருக்கு, இதுல யாரு பெரிய தெரிதன் யாரு சின்ன தெரிதன் அப்படின்னு தேர்ந்தெடுத்துதான் வாக்களிக்க வேண்டியதா இருக்கு. இதை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து தன்னை மூன்றாவது நபரா வந்து மூன்றாவது வேட்பாளரா நிறுத்திக்க முற்பட்டு இருக்காரு இப்போ சமீப காலங்கள்ல. சோ இதுக்கு பல வதந்திகள் இருக்கு. அதாவது ட்ரம்ப் தான் வந்து அவருக்கு பண உதவி செஞ்சு அவர் மூன்றாவது நபரா நிறுத்துறாரு அப்படின்ற மாதிரியான சில வதந்திகள் எல்லாமும் ஓடிட்டு இருக்கு. ஒரு 2 முன்னாடி பாத்தீங்கன்னாக்க, அவருக்கு வந்து ஒரு அந்த கருப்பினத்தவரோட வாக்குகளை வந்து ஆதரவை பிரிக்கிற அளவுக்கு ஒரு பலமான நபரை வளர்ந்துட்டு இருந்தார் கான்யே வெஸ்ட். ஸோ இது வந்து ஜனநாயக கட்சியினருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருந்தது. இந்த நல்லவேளையா இந்த கொரோனா வந்ததுனால வந்து அவரால் பெரிய கான்யே வெஸ்ட்னால பெரிய அளவுல தன்னை முன்னெடுத்துக்க முடியல. இல்லைனாக்கா அவர் ஒரு பெரிய போட்டியாளரா வளர்ந்திருக்க கூடும், இந்த வாக்குகளை பிரித்தாலும் சக்தியா வளர்ந்திருக்க கூடும். அதை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவங்களோட எண்ணம் இருந்தது, ஜனநாயக கட்சியினரோட எண்ணம். ஸோ கமலா ஹாரிஸ கொண்டு வர்றதுனால அதை வந்து முறியடிக்கலாம் அப்படின்றது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய கண்டிப்பான முடிவுகள், பேச்சு திறன், இது எல்லாமே வந்து கண்டிப்பா இந்த கட்சியினருக்கு பலம் சேர்க்கக்கூடும். ஸோ குறிப்பா ட்ரம்ப் வந்து எதிராளிகளை வந்து ரொம்ப தனிப்பட்ட முறையில விமர்சிக்கக்கூடியவர். அந்த விமர்சனங்களுக்கு வந்து ஜோ பைடன் பதில் சொல்லணும்னாக்கா அவருக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். அவருக்கு என்னன்னாக்கா அவர் சிபி ஜோ அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. சில சமயங்கள்ல வந்து இவர் மிக உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தேவையில்லாதது பேசிடுவாரு. ஸோ அந்த மாதிரியான தாக்குதலுக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்கணும். பதிலடி கொடுக்கறது மட்டும் இல்லை, சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து இவங்க மிக திறமை வாய்ந்தவரா இருப்பாங்க அப்படின்றதுதான் எனக்கு தோணுது.
இப்ப நம்ம 2 முன்பு நம்ம ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் பண்ணியிருந்தோம். நம்ம அமெரிக்க தேர்தல் களம் அதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் அதில் என்னென்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன, அந்த மாதிரி இப்போதைய தேர்தல் நிலவரம் என்ன, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி பாட்காஸ்ட், அந்த சமயத்துல வந்து ஜனநாயக கட்சி வேட்பாளரை யாரு வரக்கூடும் அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருந்தது. இப்ப வந்து ஜோ பைடன் வந்ததுக்கு பின்னாடி வந்து அதே நேரத்துல வந்து பல நிகழ்வுகள் நடந்துருச்சு, நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிகழ்வுகள் பல நடந்து கொண்டே இருந்தது. இதுல குறிப்பா சொல்லணும்னாக்க இந்த கொரோனா தாக்குதல், வைரஸ் தாக்குதலுக்கு பின்னாடி வந்து அதிபர் ட்ரம்ப் எடுத்த முடிவுகள் வந்து சரியான முடிவுகள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பெருவாரியான மக்கள் நினைக்க தொடங்கிட்டாங்க. அவர் எடுத்த முடிவுகள் வந்து சரியான நேரத்தில் எடுக்கல, அவர் முதல்ல வந்து அதை பத்தி பெற அளவுக்கு ஈடுபாடு இல்லாம இருந்தாரு, அதுக்கு பின்னாடி வந்து ரொம்ப கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொண்டு வந்தாரு. அந்த இதனால வந்து இப்போ அதிபர் ட்ரம்ப்புக்கான ஆதரவு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் விவரங்கள் பாத்தீங்கன்னா கூட இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான அந்த வித்தியாசங்கள் வந்து வீதாச்சாரம் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுட்டே வருது. அதாவது ஜோ பைடன் தான் இப்போ முன்னணியில் இருக்காரு. தொடக்கத்திலேயே ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு சிறிய அளவில் வந்து கொஞ்சம் முன்னணி பெற்று இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த பொருளாதார வீழ்ச்சி அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்தது, வேலையின்மை அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதிபருக்கான ஆதரவு அவருக்கு இந்த ஒரு அதிபருக்கும் வந்து இந்த அங்கீகார புள்ளிகள்னு ஒரு மாதமும் வெளியிட்டுட்டே வருவாங்க. இந்த கடந்த 3-4 மாதங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அதிபரா ட்ரம்ப்போடைய ஆதரவு புள்ளிகள் வந்து ரொம்ப குறைஞ்சி, அங்கீகார புள்ளிகள் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டே வந்தது. ஒரு காலகட்டத்துல வந்து மார்ச் மாத துவக்கத்துல இல்ல பிப்ரவரி மாதத்துல வந்து 45 புள்ளிகளா இருந்தது, இப்போ 30க்கும் கீழே போயிடுச்சு. இது வந்து அவர் அதிபரா அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய ஆளுமை திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அங்கீகார புள்ளிகள் தான் அது. அது பெரிய அளவுல வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அதனுடைய தாக்கம் தான் இது இந்த தேர்தலுக்கான வாக்காளர்களோட முடிவுகளும் சரி இல்லையா. அந்த சமயத்துல பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கான வித்தியாசம் வந்து வளர்ந்துட்டே போகுது. ஒரு கட்டத்துல வந்து 5-6 புள்ளிகள் வித்தியாசத்துல தான் இருந்தாங்க ஜோ பைடன் வந்து முன்னணியில இருந்தாரு. இருந்தாலும் நம்ம போன தேர்தல கூட இந்த மாதிரிதான் நடந்து சில நேரங்கள்ல வந்து ஹிலாரி கிளிண்டன் வந்து இதே மாதிரி முன்னணியில இருந்தாங்க, ஆனா தேர்தல் முடிவுகள் வந்து முற்றிலும் எதிர்மறையா இருந்தது. இப்பவும் வந்து ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னாக்கா அந்த மாதிரியான இந்த சைலண்ட் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே நடக்கும்போது வந்து ஒரு முடிவை தெரிவிச்சுட்டு பிற்காலத்துல வாக்களிக்கிற நேரத்துல வந்து தன்னுடைய முடிவை மாற்றிக்கிற வாக்காளர்கள் தான் அதிகம். அவங்களுடைய வாக்குகள் தான் வந்து இறுதியான முடிவா இருக்கும், அதுதான் வந்து அதிபரை தேர்ந்தெடுக்க போகுது. 2016 நடந்த மாதிரி இந்த வருடமும் அதே மாதிரி ஒரு மாற்றம் நிகழும், கடைசி நேரத்துல ஒரு மாற்றம் நிகழும். அது வந்து என்ன மீண்டும் அதிபராக்கும் அப்படிங்கிற அவருடைய இதா இருக்கு. ஜோ பைடனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க அவருக்கு சில பின்னடைவுகள் இருந்தது, அங்கங்க கொஞ்சம் பின்னடைவுகள் இருந்தது. குறிப்பா அவருடைய மகன் ஹண்டர் பைடன் குறித்த விஷயங்கள்லாம் பரவின சமயங்கள்ல வந்து பல குற்றச்சாட்டுகள்லாம் அவர் மீதும் வந்தது. தான் உதவி துணை அதிபரா இருந்த காலங்கள்ல வந்து இது மாதிரி பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான சில பின்னடைவுகள்லாம் இருந்தது. அது ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்கு சொல்ல முடியாது. அதிபர் வந்து திரும்ப அந்த விஷயங்களை தூண்டி எடுத்தாலும் எடுக்கலாம். இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து தேர்தல் முடிவுகளை வந்து மாற்ற போகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஜனநாயக ஒரு கட்சி சார்பா குடியரசு கட்சியா இருந்தாலும் சரி ஜனநாயக கட்சியா இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க வந்து இந்த அந்த கட்சிக்காக வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணவங்கள வந்து மாற்றவே முடியாது. அந்த ஓட்டர்ஸ் நடுநிலையில இருக்காங்க இல்லையா, இந்த பக்கம் ஓட்டளிக்க அவங்களுக்கு ஓட்டளிக்க, அந்த மாதிரி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் வந்து மிக குறைவு. அவங்களுடைய வாக்கு யாருக்கு போகுதோ அவங்கதான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்றதுதான் வந்து இன்றைய நிலையில ஒரு விஷயமா இருக்கு.
நன்றி ரவி. கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து கமலா ஹாரிஸ் அவங்கள பற்றியும் அவங்களுடைய தேர்வு பற்றியும் அதோட தாக்கத்தை பற்றியும் பேசியிருக்கீங்க, மிக்க நன்றி. நம்ம இதே போல் இன்னும் சில வாரங்கள் கழித்து அப்போதைய தேர்தல் நிலவரத்தை பற்றி நம்ம இன்னொரு பாட்காஸ்ட் பண்ணலாம்.
கண்டிப்பாக கண்டிப்பாங்க சரவணன். ஸோ ரொம்ப அழகான கேள்விகள் சரவணன் நீங்கள் கேட்ட விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மிக்க நன்றி சரவணன்.
நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
நன்றி.